பார்வதி பரமேஸ்வராளுடைய திருக்கல்யாணம் மிகச்சிறப்பாக நடந்ததாம். உக்ரேண தபசாயுக்தாம் ததோ சைலவரஸ்யுதாம் ருத்ராயா பிரதிரூபாய உமாம் லோக நமஸ்கிருதாம் என்று சொல்லும்படியாக ஹிமவானானவன் பார்வதி தேவியை சிவபெருமானுக்கு மனம் செய்து வைத்தானாம். எப்பேற்பட்டவள்னா சைலவரச்சுதா என்று இருக்கக்கூடிய இந்த உமாம் லோக நமஸ்கிருதாம், லோகங்களிலாலே சகல உலகங்களினாலேயும் எவள் வணங்கி வாழ்த்தப்படுகிறாளோ அப்பேற்பட்டவள் உக்ரேண தபசாயுக்தாம் என்று சொல்லும்படியாக பயங்கரமான தபசை செய்திருக்கக்கூடிய அந்த எம்பிராட்டியை ருத்ராய அப்ரதிரூபாய என்று சொல்லும்படியாக தனக்கு நிகரான, தனக்கு தானே நிகரானவன், தனக்கு நிகராக வேறு ஒருவர் இல்லாத அந்த சிவபெருமானுக்கு மனம் செய்து கொடுத்தான் என்று பார்வதி பரமேஸ்வரருடைய திருக்கல்யாண வைபவம் நடக்கின்றது. இந்த திருக்கல்யாண வைபவம் நடந்தது பங்குனி உத்தரத்தன்றைக்கு. இந்த பங்குனி உத்தரத்துக்கு பலவிதமான சிறப்புகள் உண்டு. பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணம் நடந்தது பங்குனி உத்தரம், முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் தெய்வயானையோடு நடந்தது பங்குனி உத்தரம், ராமனும் சீதையும் திருமணம் செய்து கொண்டது பங்குனி உத்தரம், அதே போலவே மகா சாஸ்திர அவதாரம் செய்திருக்கக்கூடியது பங்குனி உத்தரம், காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்தார் என்று சொல்லும்படியான தினமாக இருக்கப்பட்டது பங்குனி உத்தரம். இப்படி பங்குனி உத்தரத்துக்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. இந்த பங்குனி உத்தரத்தன்றைக்கு, அது மட்டுமில்ல, இதுல எந்த விதமான புராணங்களுக்கும் இல்லாத சிறப்பு என்னன்னா, திருக்கல்யாணத்தில் ஆரம்பிச்சு திருக்கல்யாணத்திலே முடிக்கக்கூடியது கந்தபுராணத்தினுடைய சிறப்பு. பார்வதி கல்யாணத்திலே ஆரம்பிக்கிறார்கள், அது வள்ளி கல்யாணத்திலே முடிகின்றது. நடுவில் வள்ளி கல்யாணத்துக்கு முன்பாகவும் அடுத்த கல்யாணம் வரும், அதுதான் தெய்வயான கல்யாணம். அந்த தெய்வயான கல்யாணத்திற்கு பங்குனி உத்தரமானது சேர்ந்து வருகின்றது. இதுல இன்னொரு சிறப்பும் உண்டு. முதலிலே ஆரம்பிக்கப்பட்ட கல்யாணம் பார்வதி கல்யாணமாகட்டும், வள்ளி கல்யாணம் என்று இருக்கக்கூடிய இறுதி பகுதியாக இருக்கட்டும், இந்த ரெண்டிலையுமே இறைவன் தன்னுடைய அடியவரை சோதித்து அவர்களுடைய பக்தியினுடைய உறுதியை தெரிந்து கொண்டு திருமணம் செய்து கொள்ளுகிறான். பரமேஸ்வரனும் சரி, பார்வதியினுடைய உறுதி, மன உறுதி எப்படி இருக்கிறது என்று ஒரு கிழ அந்தனர் வேடத்திலே சென்று சோதிக்கிறார் என்று பார்த்தோம். அவள் சொன்ன, இந்த உயிரே போவதாக ஆனாலும் சரி, இந்த பிறப்பு இல்லை, இன்னும் ஆயிரம் பிறப்புகள் நான் எடுத்தாலும் சரி, நான் இறைவனை மட்டுமே மணப்பேன், இந்த உறுதியிலே இருந்து பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லுகிறாள். அதே போலவே வேடனாக, வேங்கை வரமாக, வேட்டுவனாக, விருத்தனாக முருகப்பெருமான் வள்ளிநாயகியை சோதித்து அவளுடைய மன உறுதியை தெரிந்து கொண்டு அவளை அடைந்தான் என்பதாக கடைசியில் வரும். ஒன்று நடந்தது வடக்கே ஹிமாச்சலத்திலே, மற்றொன்று நடந்தது தெற்கே திருத்தணி அருகிலே. இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் வெள்ளிமலையிலே நம்ம பார்த்திருக்கலாம், வெள்ளிமலையிலே வள்ளி கல்யாணம், அங்கே ஹிமாச்சலத்திலே பார்வதியினுடைய கல்யாணம், ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல, அது பெரிய மலை, இது சின்ன மலை. இந்த கல்யாணங்களிலே இன்னொரு சிறப்பும் உண்டு. இந்த பொங்குனி உத்தரத்தன்றைக்கு இந்த கல்யாணம் நடந்தது. இந்த கல்யாணம் நடந்த உடனேயே, அதான் சரியான சமயம் பார்த்து எல்லாத்தையும் கேட்க வேண்டும் என்று சொல்லுவார்கள், ரதி தேவியானவள் தன்னுடைய கணவனை இழந்து, மன்மதனை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரதி தேவி சரியான சமயத்தில் அங்கே பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணம் நடந்த உடனேயே சென்று வணங்கி தொழுதாள். பரமேஸ்வரா, சர்வேஸ்வரா, லோகநாயகா, தாங்கள் அளித்த வாக்கின்படி எனக்கு என்னுடைய கணவனை மீட்டுத் தர வேண்டும் என்று. சரியான சந்தர்ப்பம் பாருங்கள், பரம சந்தோஷமான பரமேஸ்வரனும் உடனே அந்த அனங்கன் எழுந்து வரும்படி செய்து அவனை, மன்மதனை அனங்கனாக மாற்றுகிறார். மன்மதனை அனங்கனாக, உருவம் இல்லாதவனாக மாற்றி ரதிக்கு மட்டும்தான், அவளுடைய கண்களுக்கு மட்டும்தான் நீ தெரிவாய், இந்த உலகத்தையெல்லாம் ஜெயிக்கும்படியான தன்மையையும் உனக்கு தந்தோம் என்று சொல்லி அவனை வாழ்த்தி அனுப்புகிறார். அவன் வணங்கி, இறைவனே, நான் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று அவரிடத்திலே பலகாலம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவன் தன்னுடைய தொழிலை பார்ப்பதற்காக செல்லுகிறான். முதலிலேயே பார்த்தோம், அந்த கல்யாணம் முடிந்த உடனேயே அங்கிருந்து கைலாயத்திற்கு வந்தார்கள் என்று. கைலாயத்திற்கு வந்த உடனேயே தேவாதி தேவர்கள் எல்லாம் பின்தொடர்ந்து வருகிறார்கள், போதும் அவரவர்கள் வேலையை பாருங்கள் சொல்லும்படியா அவர்களை அனுப்பி வைத்தார். தன்னுடைய ஆசிகளை எல்லாம் கொடுத்து அங்கே மிகச்சிறந்ததான அந்த கைலாயத்திலே பார்வதியும் பரமேஸ்வரனும் ரமித்து, பிடி அதன் ஒரு உமை கொட என்று சொல்லும்படியாக ஆனந்தத்திலே ரமித்துக் கொண்டிருக்கிறார்களா. இதை பத்தி காளிதாசன் குமார சம்பவத்தில் சொல்லும் பொழுது மிக அற்புதமாக இதை சிங்கார ரசம் சிருங்காரத்துக்கே பேர் போன கவி காளிதாசன். தன்னுடைய சிருங்கார ரசத்திலே அவன் மிகச்சிறந்ததாக இதை பற்றி சொல்லி சொல்லுகிறான். இது மட்டும் கிடையாது, இதுக்கு அடுத்தது வரப்போகிறதை நம்ம பார்க்க போறோமே, இது முக்கியமாக எந்த புராணத்தை படிப்பதற்காக, எந்த நாயகனை பற்றி தொழுவதற்காக, சிந்திப்பதற்காக இருக்கிறோமோ அந்த கந்த நாயகன் எல்லா உலகங்களுக்கும் நாயகனாக இருக்கப்பட்ட முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் நடக்க போகிறது. இந்த திரு அவதாரத்தை பற்றியும் வால்மீகி ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் உபதேசம் செய்கின்றார் கங்கை கரையில. அதெல்லாம் இந்த கல்யாண கோலத்தை எல்லாம் அவர் அங்கே சொல்லி வருகிறார். அவர்கள் அங்கே மிக ஆனந்தமாக இருக்கிறார்கள். ஆனா இங்க பார்த்தா தேவாதி தேவர்கள் பிரம்மாதி தேவர்களுக்கும் விட்டு முதலான தேவர்கள் எல்லாம் சூரபத்மனாலே துன்புற்று கல்யாணமானா எல்லாம் நடந்துரும், அங்கே சுப்பிரமணியரை நமக்கு தருவார் என்று நினைத்தோமே, ஆனா நடக்கலையே, என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் தவிக்கிறார்களாம். அங்கே சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக கந்தபுராணத்துல சொல்லுவார், ஏற்றழு வன்னி மேல் இனிது துஞ்சலாம், நெருப்பு மேல கூட படுத்துட்டு இருக்கலாம், ஒருவேளை அது சுடாம கூட இருக்கலாம், நம்ம எரிக்காமல் இருக்கலாம், தோற்றிய வெவ்விடம் எனினும் தூய்க்கலாம், மிக கொடுமையான விஷம் இருந்தா கூட அதை கூட சாப்பிடலாம், புடைச்சாலும் புடைச்சிடலாம், மாற்றவர் அழைத்திட வந்த வெந்துயர் ஆற்றறிது ஆற்றறிது அவலம் இப்புண்மையே. ஒரு விரோதிகளாலே அடிமைப்பட்டு இருப்பதுங்கிறது இருக்கிறதே அது அவலமான நிலை, நமக்கு புண்மையான நிலை என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் கலங்குகிறார்களாம். யாராலையும் அவரவர்கள் ஸ்தானத்தில் இருக்க முடியல. பிரம்மா தன்னுடைய சத்தியலோகத்திலே இருக்க முடியவில்லை, விஷ்ணு தன்னுடைய ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க முடியவில்லை, அவர்களெல்லாம் மேருமலையிலே சென்று இதுதான் பாதுகாப்பான இடம் என்று ஒருவரை ஒருவர் கலந்தாலோசிக்கிறார்கள். அப்போ பிரம்மா சொன்னாராம், இவரரும் இவரலும் இகலும் இன்றி யாருக்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம். விருப்பு வெறுப்புங்கிறது, அதாவது இவரலும் இகலும் இன்றி விருப்பு வெறுப்பு இல்லாதவன் யாருக்கும் ஓர் பெற்றித்தாகி, ஒரே தன்மையா, எனக்கு ஒன்று இன்னொருத்தருக்கு ஒன்றுன்னு அவன் வித்தியாசமே கிடையாது, எல்லாருக்கும் ஒரே பொருளாக எவன் இருக்கிறானோ, எல்லாருக்கும் ஒரே தன்னையிலே எவன் இருக்கிறானோ அவன் அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை. நாம் என்ன பாவ புண்ணிய செயல்கள் வினைகள் செய்திருக்கிறோமோ அதற்கு தக்கபடியாக நமக்கு பலன்களை தரக்கூடிய எம்பெருமானை, பல தாதாவாக இருக்கப்பட்ட அந்த எம்பெருமான் நாம் என்ன வினைகளை செய்கின்றோமோ அதற்கு தகுந்தபடியாக இருந்து கண்காணியாகவே கருத்துள் இருந்துடும். திருமூலர் பாடும்பொழுது சொல்லுவார், யாருமே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவான், யாருமே பார்க்கறது கிடையாது, நம்ம பண்ணா யாரு பார்க்க போறா அப்படின்னு. கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், ஆனா எப்படி இருப்பான் பகவான், கண்காணியாகவே கருத்துள் இருந்துடும். இறைவன் எங்க இருக்கிறான்னா நமக்கு உள்ளே இருக்கிறான், வேற எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு இந்த சனாதன தர்மமாக இருக்கப்பட்ட வைதிக மதத்துக்கு என்ன பெரிய விஷயம்னா, மறுபிறப்பு உண்டுங்கிறது மட்டுமில்ல, வினைகள் அந்த கர்மா தியரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வினைகளுக்கு ஏற்ப விளைவுகள் உண்டு என்று சொல்லுகிறோம். விதி, நம்ம விதி சார், விதி விதி என்று திருவள்ளுவர் கூட ஊழ் என்று சொல்லும்படியாக ஒரு அதிகாரமே எழுதுவார், ஊழிர் பெருவலி யாவுள, இந்த விதியை விட பெரிய வலிமையானது எது இருக்க முடியும் என்று சொல்லுவார். ஆனா ஊழ்னா என்ன, விதினா என்ன, நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், அந்த காரியத்தினுடைய தன்மை, நான் ஒருவனை அடித்தால் அந்த அடிக்கு ஒரு விளைவு உண்டு, ஒரு வினைக்கு ஒரு காரியத்திற்கு ஒரு எதிர் விளைவு உண்டு, அந்த எதிர் விளைவுக்கு பேர் தான் விதின்னு பேர். நம்ம ரூல்னு சொல்லுவோம், விதினா ரூல்கள், விதிமுறைகள், சட்ட விதிமுறைகள்னு சொல்றோம் இல்லையா, அதே இது ஊழ் என்பதற்கும் விதி என்று சொல்லுகிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, இது ஒரு சட்டம். என்ன சட்டம், நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு தகுந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. நாம் எந்த வினைகள், நல்ல வினைகள் செய்தாலும் சரி, தீய வினைகள் செய்தாலும் சரி, அந்த வினைகளுக்கு தக்கதான பலன்களை இறைவன் கொடுக்கிறான். உடனே அடுத்த கேள்வி வரும், இந்த வினையே நம்ம பண்ணுகிறோம், நான் பண்ணவே இல்லை, உட்டுறேன், அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இதுக்கு கந்தன் என்கின்ற பேருக்கும் ஒரு பொருத்தம் உண்டு, நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் பிறகு பார்க்க போகிறோம். இருவினையொப்பு, மலபரிபாகம், சத்தினி பாகம் என்றெல்லாம் சொல்லும்படியாக சைவ சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் இங்கே சொல்லுவார்கள். அப்படி நம்முடைய வினைகளுக்கு தகுந்தபடியாக அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம், எம்பெருமானை வெறுத்து இவன் நமக்கு இப்படி செய்தான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிக்க வேண்டும். அதே போலத்தான் ஒரு கர்மத்தை ஒரு காரியத்தை செய்திருக்கக்கூடியவன் அதற்குரிய பலனை அனுபவிக்க வேண்டும். இல்லை, இது என் தப்பு கிடையாது, அடுத்தவன் தப்பு என்று சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ரொம்ப வெப்பமாக இருக்கிறது, கோடை காலம், ரொம்ப தகிக்கிறது. என்ன சார் இது இப்படி கொடுமையா இருக்கு, இவ்வளவு கோடை ரொம்ப அதிகமா இருக்கு. இத்தனை வயசுல இத்தனை வருஷங்கள்ல நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு கொடுமையான வெயில இவ்வளவு ஜாஸ்தியா இருக்குமா? காலம் இல்லாத காலத்துல மழை பெய்யுது, அதுவும் வெள்ளமா பெய்யுது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இது யார் காரணம்? நான் தான் காரணம். எப்படி நாம் காரணமாக இருக்கிறோம்? இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிடுறோம், மரத்தெல்லாம் வெட்டி அந்த இடத்துல வெறும் வீடா கட்டிட்டு இருக்கிறோம். வயக்காடு கிடையாது, இருக்கிற வயக்காடு எல்லாம் அழிக்கிறோம். எப்படி இருக்க முடியும்? இது ஒரு சுழற்சி. நாம் செய்யக்கூடிய வினைகளுக்கு தகுந்தபடி நமக்கு பலன் கிடைக்கிறது. அதே போலதான் இங்க பிரம்மதேவன் சொன்னாராம், சிவனை யாம் வெறுத்தல் குற்றம், சிறந்த நோன்பு இயற்றிடாதே, தவறு செய்தனும் என்று எம்மை நோவதே தக்கதென்றார். சிறந்த நோன்பு இயற்றிடாதே, சரியான தவம் செய்யாமல் தவறு செய்தோம். என்ன தவறு செய்தோம்? தக்ஷயக்கத்திலே திருப்பி திருப்பி இந்த தக்ஷயஜ்ஞம்ங்கிற விஷயம் இருக்கிறது, இந்த கந்த புராணத்துல சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கதென்றார். நாம் தவறு செய்திருக்கிறோம், ஆன காரணத்தினாலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தன்மை நேர்ந்திருக்கிறது, இதுதான் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட தவறு செய்து விட்டோம், தண்டனை அனுபவிக்கிறோம், தாங்க முடியுதா? தெரியாம ஒரு தவறு செய்து விடுகிறோம், என்ன செய்யறது? நம்முடைய அறியாமையின் காரணத்தினாலே ஒரு தவறு செய்கிறோம், இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறு செய்கிறோம். செய்த பிறகு அந்த பலனை அனுபவிக்கும் பொழுது நாம் வருத்தப்படுகிறோம். இறை நடத்துல வேண்டுகிறோம், அப்பா தெரியாமல் செய்து விட்டேன், இதுக்கு என்ன செய்வது? ஆச்சு, எனக்கு தெரியல, செஞ்சுட்டேன், என்னை காப்பாற்று என்று கட்டுவதை போலவே காப்பாற்றக்கூடியவன் யாரு இருக்க முடியும்? அவனை தவிர வேற யாரும் கிடையாது. ஆக அவனையே நாட வேண்டும் என்று செல்லுகிறார்களாம், அவனையே நாடி செல்லுகிறார்கள். அவனிடத்திலே அங்கே சென்று பல காலம் தவம் செய்கிறார்கள். எந்த இடத்துல? கைலாசத்திலே எம்பெருமானுடைய அந்த திருக்கோயில் வாயிலே இருந்து பலகாலம் தவம் செய்து கொண்டிருக்கிறார்களாம். நாம போய் சொன்னா கேட்ட உடனே பகவான் கதவு திறந்துருவான்னு கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ண முடியுங்கிறது கிடையாது. இறைவன் எப்பொழுது நமக்கு எவற்றை கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன் மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணிகொண்டா என்று மாணிக்கவாசக பெருமான் பாடுவதைப் போலவே, வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. ஒன்னு கேட்டா நூறு கொடுக்கக்கூடியவன் இறைவன். அவனுக்கு நமக்கு எது தேவைன்னு தெரியும். குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், சரி, குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பதற்கு தாய் சரியாக இருப்பாள், அவளுக்கு ஆசை உண்டு. ஆனா குழந்தைக்கு காய்ச்சல் இருக்கிறது, இல்ல டான்சல்ஸ் இருக்கு, ஏதாவது இந்த தொண்டையிலே ஒரு வலி இருக்கிறதுன்னு சொன்னா அவள் வாங்கி கொடுத்து விடுவாளா? குழந்தைக்கு ஆசை இருக்கலாம், அம்மா கையில காசு இருக்கலாம், ஐஸ்கிரீம் காரன் வாசல்லையே இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு எங்கெங்க குழந்தைகள் இருக்காங்களோ அங்கேதான் அவன் இருப்பான். அவன் வாசல்லையே கூட இருக்கலாம், அம்மா வாங்கி கொடுத்து விடுவாளா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்? இது குழந்தைக்கு நல்லதல்ல என்பது அவளுக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோ, இனி எது எனக்கு தேவையோ அது அவனுக்கு தெரியும். அதே போலத்தான் சிவபெருமானுக்கு எப்பொழுது எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று தெரியும். நம்ம தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு இது கொடுத்தா என்ன, அவனுக்கு தெரியும் எப்பொழுது எதை கொடுத்தால் இவனுக்கு நன்மை என்று. இது ஒரு பெரிய விஷயம் உண்டு. பல பேருக்கு நிம்மதி இல்லாமல், வாழ்விலே நிம்மதி இல்லாமல் இருக்கிறது என்ன காரணம்னா, எதையோ ஒன்றை நினைத்து ஆசைப்படுகிறோம். இதுக்கு நாம தகுதியானவர்கள் என்று நம்மை நாமே நினைத்துக் கொள்ளுகிறோம். இறைவன் கொடுக்கல, சே என்ன சார் இவ்வளவு பண்ணிருக்கிறன, கிடையாது, இவன் கடவுள் எனக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கடவுளுக்கு தெரியும் எது எப்போ எப்படி கொடுக்க வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும். கடவுளுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இதுக்கு ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு மகாராஜா இருந்தான், அவனிடத்துல ஒரு மந்திரி. அந்த மந்திரி எப்ப பார்த்தாலும் எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு இருப்பானான். எப்ப பார்த்தாலும் இதே வார்த்தை தான் சொல்லுவான். ஒரு நாள் என்ன பண்ணா, மகாராஜா அவனுக்கு போர் அடிச்சு போச்சு, அடுத்தவங்க வெட்டி பழம் கொடுத்து சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, இவனே வெட்டலாம்னு. அவனுக்கு பழக்கம் இல்லையா, இது பெரிய முதலாளிகளுக்கு நான் என்ன ஆகுனா, சின்ன வேலை பண்ணி பழக்கம் இருக்காரு. பெரிய மேனேஜர் ஆயிட்டாருன்னா சின்ன வேலை வந்து கிளர்க் வேலைலாம் அவருக்கு பண்றதுக்கு முடியாது, ஏன்னா பண்ணி அந்த பழக்கம் விட்டு போயிருக்கும். சில பேருக்கு அது என்னன்னே தெரியாது, ஓகே ஏதோ பண்றாங்க அப்படின்னு தான் இருக்கும். என்ன பண்ணார், பழம் நறுக்கினார், நறுக்கும் பொழுது கத்தி பட்டு ஒரு விரல் நுனியானது சேதிக்கப்பட்டது, பக்கத்துல இருந்த மருந்து எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கே. அப்படின்னா உடனே இவனுக்கு மகா கோபம் வந்துட்டது. என்னடா அது, நான் என்னடா என்னுடைய விரலை வெட்டி கொண்டு இருக்கிறேன், இவரடா நான் இப்படி சொல்றானே, இவரை தூக்கி சிறையில போடுன்னுட்டான். சிறையில போட்டாச்சு. அவன் சொன்னான், எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கே. நானும் மகாராஜா என்ன பண்ண, அவனுக்கு ரொம்ப இந்த கோபத்துல கொஞ்சம் அந்த கோபத்தை தணித்துக் கொள்ள வேண்டும் என்று உடனே வேட்டைக்கு கிளம்புன்னு கிளம்பினான். பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போனான். அவனுக்கு அன்னைக்கு பார்த்து நேரம் சரியில்லை, நம்ம மாதிரி தான், என்ன பண்றது, இங்க தேவையில்லாம போய் மாட்டிக்குவோம். அவன் என்ன பண்ண, நேரம் சரியில்லை, அவன் தன்னுடைய படைகளை பிரிந்தான். அங்கே காட்டுவாசிகளாக இருக்கப்பட்டவர்கள் இந்த அரசனை பிடித்துக் கொண்டு சென்றார்கள். அவங்க போனவங்க என்ன பண்ணாங்க, இவனுக்கு அந்த காணிக்கு நரபலி கொடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து கிடைச்சவனும் மகாராஜா. மகாராஜாவெல்லாம் மகாராஜா சன்னியாசிகள் இவர்களை எல்லாம் கொடுத்தா ரொம்ப காளி பரம சந்தோஷம் அடைவாள் சொல்லி நல்ல நரபலிக்கு நல்ல ஆள் கிடைச்சா வெட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணா. மகாராஜா என்னடா அது இப்படி ஆகி போச்சே, சும்மா இருந்திருக்கலாம், சும்மா இருந்து செங்க ஊதிக்கு எடுத்தேங்கிற மாதிரி நான் இங்க சும்மா இல்லாம இப்படி வந்தேனே சொல்லி அவன் இது பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ஞாபகம் வந்ததா, மந்திரி எப்ப பார்த்தாலும் சொல்லுவானே, எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கேமானே, இதுல என்ன நன்மை வந்தது அப்படின்னு அவனுக்கு கோபம். என்ன கடவுள் பாரு, இவங்க என்னமோ எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு இருக்கான். அவ்வளவு கோபத்தோட அவன் மந்திரியை திட்டி, ஆண்டவனை திட்டி, அவனையே திட்டிக்கிட்டு இருக்கிற படையாளர்கள் வேற என்ன பண்ணுவான், நம்மளால முடியலன்னா எல்லாரையும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் திட்டிட்டு இருப்போம். நம்ம செஞ்சது தப்புங்கிற மாத்திரம் நம்ம ஒத்துக்கிறது இல்லை, அதே மாதிரி எல்லாரையும் நம்ம திட்டிட்டு இருக்கிறோம் அந்த மகாராஜா. அப்ப என்ன பண்ணா, அந்த பூசாரி வந்தான், இவனுக்கு அதான் தெரியுமே, ஆடை வெட்டுற மாதிரி அவங்க மனுஷ வெட்டுறதுக்கு ரெடி சரி பண்ணாங்க. எல்லாம் இவனை தயார் சித்தம் செய்து கொண்டு வந்து அம்பிகை காளிகை முன்னாலே நிறுத்தினார்கள். அப்ப என்ன பண்ணா, கொல்ல போறாங்க, ஒரு நிமிஷம் இருந்தா அந்த பூசாரி என்னடான்னா, என்னமோ கையில இருந்து ரத்தக்கரை இருக்கிறதே, என்னன்னு பார்த்தா இவன் அந்த விரல் நுனியை வெட்டி கொண்டிருக்கிறான், சிறிதாக பின்னப்பட்டு இருக்கிறது. அவன் சொன்னா கிடையாது, இவனை வந்து நரபலி கொடுக்க முடியாது, ஏன் சேதிக்கப்பட்டிருக்கிறது, முழுமையான எந்த விதமான சேதாரமும் இல்லாத ஒரு நரபலி கொடுக்க வேண்டும், இவனை கொடுத்து பிரயோஜனம் இல்லை, இவனை திருப்பி அனுப்பிடுவோம்ன்னுட்டான். அவ்வளவுதான் மகாராஜா புழைச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து சேர்ந்தான். வந்தவனுக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது, எப்ப பார்த்தாலும் மந்திரி சொல்லுவாரே எல்லாம் நன்மைக்கேன்னு முதல்ல அவரை கூப்பிட்டு, ஆஹா மந்திரி நீ சொன்னது பத்தியா எவ்வளவு பெரிய விஷயம், எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னியே, இந்த கையில வெட்டிக்கிட்டது நன்மையாச்சு பாத்தியா அப்படின்னா, எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கேன்னா அந்த மந்திரி. அப்ப அவன் கேட்டான், மந்திரி ஒன்னும் புரியல, நீ இப்படி சொன்ன, உன்னை ஜெயில போட்டனே அப்பவும் நீ அதே வார்த்தை தான் சொன்ன, எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னேன், இதுல என்னடா உனக்கு நன்மை கிடைச்சதுன்னு கேட்டான். அவன் சொன்னா, மகாராஜா நீங்க எங்க இருந்தாலும் நான் உங்க கூட தான் இருந்திருப்பேன், இப்ப நீங்க காட்டுக்குள்ள போயிருக்கிறப்ப நான் உங்க கூட வந்திருப்பேன், கண்டிப்பா உங்களை விட்டு போயிருக்க மாட்டேன். இப்ப நான் வந்து உங்க கூட வந்து நானும் பிடிபட்டு நரபலி உங்களை கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க வந்து ஏதோ கையில வெட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஆள் கிடைக்கலன்னா யார பாப்பான், பக்கத்துல இருக்கிற நான் தான் முழுமையா இருக்கிறேன், என்ன வெட்டி இருப்போம், நான் தப்பிச்சேன் பாத்தியா, என்னுடைய உயிர் தப்பித்தது பாத்தியா, அதுக்கு என்ன காரணம், எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லி அந்த மந்திரி சொன்னானா. அதே மாதிரிதான் இங்க பிரம்மா அந்த மந்திரி சொன்ன மாதிரி இவர்களுக்கு எல்லாம் சொல்லுகிறார், நம்முடைய தவறைத்தான் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டுமே தெரிய, நம்முடைய நோன்பு சரியான நோன்பு நாம் நோக்கவில்லை என்று நாம் நம்மை நொந்து கொள்ளலாமே தவிர இறைவனை குற்றம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது, ஆனாலும் அவனை நினைத்து தொழ வேண்டும் என்று அவனை தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலிலேயே பார்த்தோம், அம்பிகை தவம் செய்தாள், தட்சிணாமூர்த்தியாக எம்பெருமான் தவம் செய்தான், அங்கே மலையிலே மேருமலை சாரலிலே தேவாதி தேவர்கள் எல்லாம் தவம் செய்தார்கள், இவர்களுடைய திருமணம் நடக்க வேண்டும், சுப்பிரமணிய சுவாமி தோன்ற வேண்டும் என்று எல்லா இடத்திலேயும் செய்த தவத்தின் காரணத்தினாலே இங்கே முருகப்பெருமான் அவதரிக்க போகிறான். தவத்தின் காரணத்தினாலே முருகப்பெருமான் இங்கே அவதரிக்க போகிறான். அப்பொழுது என்ன செய்கின்றார்களா, ஒரு நோட்டம் பார்க்கிற மாதிரி வாயுவை அனுப்புகின்றான் பிரம்மதேவன். எப்ப பார்த்தாலும் பரம ஆனந்தமாக சிங்கார லகரியிலே இருந்து விட போகிறார் பரமேஸ்வரன். அவர் வந்து எப்படி இருக்கிறார் நம்ம பார்க்கலாமான்னு போய் பார்த்துட்டு வார்னு அனுப்பிச்சாராம் பிரம்மதேவன். அவன் பயந்து நடுங்கிக் கொண்டு இவன் விடமாட்டானேன்னு சொல்லிட்டு போகிறான். வாயு ரூபமாக செல்லும் பொழுது அந்தியம்பெருமான் பார்த்து தடுத்து நிறுத்துகிறார். ஹூங்காரத்தினாலே ஹூங்காரம் செய்த மாத்திரத்திலேயே மூச்சித்து விழுகின்றானாம் வாயு பகவான். எழுந்த உடனேயே மன்னிக்க வேண்டும், நான் தவறு செய்து விட்டேன், இது மாதிரி அனுபவிச்சாங்க, எப்படி இருக்கிறார்கள்னு பார்க்க வந்தேன். அவர் சொன்னார், நீ இப்ப பண்றதே தவறு, ஓடிப்போ, இன்னும் இங்க இருந்தேன்னா நான் சபிப்பேன். ஓடி வந்து அவன் இவர்களிடத்துல சொன்னா, நம்ம பண்ணுவது தவறு, அவர் காலிலேயே விழுகிறது தான் சரியா இருக்கும், போய் அங்கே ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொன்ன உடனேயே அவர்கள் ஸ்தோத்தரிக்கின்றார்கள். எதேச்சையா வெளியில வந்த நந்தேன் பெருமாள் பார்த்தானா, எங்கேயுமே எதேச்சை கிடையாது, இந்த கந்த புராணத்துல நாமும் பார்க்க போகிறோம். இறைவன் எப்படி நம்ம பெண்டுகள் வந்து அப்படி புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி, இந்த பக்கம் என்னமோ எல்லா இடத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கு, நமக்கு ஒண்ணுமே தெரியாது, புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி, இதையும் அதையும் சேர்த்து கடைசியில பார்த்தா ரொம்ப அலங்காரமான ஒரு கோலத்தை அவர்கள் சமைப்பதை போலவே எல்லா விதத்திலையும் அங்கங்கே ஒரு புள்ளி வைத்திருக்கிறான். அதையெல்லாம் கதையாக கோர்த்து கொடுத்து புராணமாக தருகின்றான். எல்லா இடத்திலையும் ஒரு காரணம் இருக்கும், ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். எதோ ஒரு விஷயத்தை செய்தாலும் அதுக்கு பின்னாலே ஏதோ ஒன்று இருக்கும். அதே போலத்தான் இங்கே இவர்கள் வந்தார்கள். எதேச்சியெல்லாம் கிடையாது, நந்தியம் பெருமான் வெளியிலே வந்தாராம். வந்தவர் பார்க்கிறார், தேவாதி தேவர்கள் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள், என்னன்னு கேட்டாராம். இது மாதிரி முருகப்பெருமானை சுப்பிரமணிய சுவாமி அவதாரம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தோம், இதுவரைக்கும் கிடைக்கல, பார்வதி கல்யாணமும் ஆனது, ஆனாலும் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கவில்லை, நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும். சிலாத்தமுனியனுடைய, சிலாத்தமுனியின் அவர்களுடைய தந்தைக்கு பேரு, அவருடைய புத்திரராக இருந்தவரே, சுயம் பிரபை என்று சொல்லக்கூடியவருடைய கணவராக இருந்தவரே, நீங்கள் தான் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். உபமன்யு முனிவருடைய தங்கையை மனம் செய்து கொண்டிருக்கிறார் நந்தியம் பெருமான். இந்த தங்கையை மனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி தான் சத்தஸ்தானம் என்று சொல்லும்படியாக திருவையாறுல இருந்து கிளம்பி திருமலபாடி இப்படி எல்லாம் போய் ரொம்ப அழகாக நடந்து கொண்டிருக்கும். யாராவது பார்க்கக்கூடியவர்கள் தஞ்சாவூர் பக்கத்துல போனீங்கன்னா இங்க பார்க்கலாம். திருவையாறுக்கு அருகில ஏழு ஊருக்கும் சத்தஸ்தானமாக இந்த நந்தியம் பெருமானுடைய திருமண கோலம், திருமண காட்சி, அந்த திருவிழா நடக்கும். அப்படி அவரை ஸ்தோத்திரம் செய்கின்றார்களாம். ஸ்தோத்திரம் செய்த உடனேயே அவருக்கும் பரம சந்தோஷமாகி பரமேஸ்வரனிடத்திலே சென்று கேட்கிறார், இது மாதிரி எல்லாரும் நிற்கிறார்களே, வரச்சொல்லலாமான்னு. எல்லாரையும் வரச்சொல்லுன்னு எல்லாரும், ஆஹா இப்பொழுதுதான் நமக்கு வாழ்வு பிறந்ததுன்னு ஓடோடி சென்று திருமாலும் பிரம்மனும் தேவேந்திரனும் எல்லா தேவதைகளும் சென்று அவருடைய பாதங்களிலே விழுந்து வணங்கி கதறுகிறார்கள். எம்பெருமானே, எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா, சூரபத்மனாலே இவ்வளவு துன்பற்றுக் கொண்டிருக்கிறோமே, தாங்கள் தான் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அங்கே ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது இந்த ஸ்காந்தத்துல ஏராளமான ஸ்தோத்திரங்கள் வரும். ஒரு ஸ்தோத்திரம், ரெண்டு ஸ்தோத்திரம் இல்ல, பரமேஸ்வரனுக்கே எவ்வளவோ ஸ்தோத்திரம் வரும், சுப்பிரமணிய சுவாமிக்கு ஸ்தோத்திரம் வரும். இது பரவாயில்ல, பிரம்மாவுக்கு ஸ்துதி, விஷ்ணுவுக்கு ஸ்துதி, மன்மதனுக்கு ஸ்தோத்திரம், இப்படி எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரங்கள் இந்த இடத்துல வருமான, பரமேஸ்வரனுக்கு பல இடத்துல வரும். இதுல இந்த ஸ்தோத்திரங்களை பார்க்கும் பொழுது அதே மாதிரி பார்வதி கல்யாணத்துல பலஸ்ருதியாக, பெரும்பாலும் பலஸ்ருதி நான் சொல்லிக்கிட்டு போகல, ஏராளமான விஷயத்துல பலஸ்ருதியானது இங்க சொல்லப்பட்டிருக்கும். பார்வதி கல்யாணத்திலேயும் சரி, பலஸ்ருதியாக இங்க ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், கன்னிகையை விரும்புபவன் கன்னிகையையும், நல்ல மணாளனை விரும்பக்கூடியவள் நல்ல மணாளனையும் அடைவார்கள், கீர்த்தியை நினைத்தவன் கீர்த்தியையும், ஜெயத்தை நினைத்தவன் ஜெயத்தையும் அடைவான் என்று பலஸ்ருதியானது சொல்லப்பட்டிருக்கும். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பலவிதமான ஸ்தோத்திரங்கள் சொல்லும் பொழுது இந்த ஸ்காந்தத்துல ரெண்டு பொதுவான விஷயங்கள் இங்க வந்துட்டே இருக்கும். நல்ல கணவன் நல்ல மனைவி அடைவதற்கும் ஜெயிப்பதற்கும், ஒரு விஷயத்துல ஜெயிப்பதற்கும் இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஒரு பொதுவாக இந்த எல்லாமே இந்த இடத்துல வரும். அதை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும், ஆனா இது அடிப்படையான விஷயமாக இது அந்த இடத்துல பலஸ்ருதியில வந்து கொண்டே இருக்கும். இருக்கட்டும், இப்ப இவர்கள் ஸ்தோத்திரங்கள் இங்கே செய்கின்றார்கள். அதுல கட்சியை போனிவரும் இதை சொல்லும் பொழுது, நோக்கினும் நுழைகிலை நுவலுகின்றதோர் வாக்கிலும் அமைகிலை, நாங்கள் உன்னை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா எங்களுடைய பார்வைக்குள்ளே செல்லக்கூடியவன் கிடையாது. நீ நோக்கினும் நுழைகிலை, நோக்குதல் சொன்னா முதலிலேயே சொல்லியிருக்கிறேன், பார்த்தல் காணுதல் நோக்குதல் என்கின்ற மூன்று விஷயங்கள் உண்டு. நோக்குதல் என்பது இதை ஒரு காரணத்தோடு ஒரு காரியத்திற்கு அந்த காரியத்தை செய்யக்கூடியது, அதுக்கு ஒரு காரணம் உண்டு, அது மனத்துல பதியும், அதான் முக்கியமான விஷயம், மனத்துல பதியும், கொண்டு போய் நம்முடைய அறிவிலே எட்டக்கூடியதாக இருக்கும். அதனால தான் நோக்கம்னு பேர், ஒரு நோக்கத்தோடு பார்ப்பதற்கு பேர் நோக்குதல்னு பேர். நோக்கத்தோடு பார்த்தாலும் கூட எங்களுக்கு உள்ளே நீ செல்கின்றாய் இல்லை. இதுல இன்னொரு கருத்தும் உண்டு. நம்ம பல கருத்துக்களை அங்கெங்க அப்படியே ஸ்டாக் வச்சுருக்கோம், எப்பொழுது சமயம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பார்வதி கல்யாணத்திலையும் ஏராளமான கருத்துக்கள் எல்லாம் உண்டு, அதெல்லாம் நம்ம கதையாக இப்படி சென்று கொண்டிருக்கின்றோம், கருத்துக்களாக தனியாக பார்க்க போகிறோம். நோக்குதல்னா இன்னொன்னு உண்டு, யோக நிலையிலே மூக்கு நுனியிலே பார்வையை நிறுத்தி மனத்திற்கு உள்ளே இறைவனை தியானிப்பதற்கு பேரும் நோக்குதல் பேர். இந்த நோக்கமாக இருந்தாலும் சரி, யோக நிலையிலே இருக்கப்பட்டவர்களுக்கும் அறிய முடியாதவனாக இருக்கிறாய், நோக்கினும் நுழைகிலை. அடுத்தது இது வந்து யோக நிலை. அடுத்த நிலையை சொல்லுகிறார், அது பக்தி நிலை. நுவலுகின்றதோர் வாக்கினும் அமைகிலை, உன்னை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஸ்தோத்திரத்திற்கு உட்பட்டவனாக நீ இருக்கவில்லை. காரணம் என்ன? இதற்கும் மேம்பட்ட புகழை உடையவனாக இருக்கிறாய். வாக்கினும் அமைகிலே, இதுதான் அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக கேட்டார், இறைவா உன்னை துதிக்க நீ வாக்கு கொடுக்க வேண்டும், வாக்கும் உனதுள்ள நோக்கும் என்று சொல்லும்படியாக ஏத்த புகழ் அடி ஆர்க்கும் எளியனை வாழ்த்த இருவினை நீக்கும் முருகனை மறுவாயோ என்று சொல்லும்படியாக வாக்கும் உனதுள்ள நோக்கும் அருளுவன் ஏத்த புகழ் அடியார்க்கும் எளியனை வாழ்த்த இருவினை நீக்கும் முருகனை மறுவாயோ. வாழ்த்த இருவினை நீக்கும் முருகனை மறுவாயோ. மனத்தினிடத்தில் அருணகிரிநாதர் பாடுகிறார். அதே போலத்தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்கின்ற மிகப்பெரிய வாசகத்தை மணிவாசகர் கொடுத்தார் இல்லையா, அதை இங்கே சொல்லுகின்றார். யோக நிலையிலேயும் உன்னை அறிய முடியாது, பக்தி நிலையிலேயும் நுவருகின்றதோர் வாக்கிலும் அமைகிலை மதிப்ப ஒன்கிலை. இந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய தன்மை உன்னுடைய நினைத்து பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சா உன்னை நினைத்து பார்க்க முடிவது கிடையாது. மதிப்ப ஒன்கிலை நிக்கரும் நிலைமையில் நிற்றி எந்தை நீ ஆக்கிய மாயம் இது அருகிலோம் அரோ என்று சொல்லும்படியாக உன்னை விளக்க முடியாது, உன்னை நீக்கி நாங்கள் இருக்க முடியாது, ஆனா உன்னை அடையவும் முடியறதில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலே இருக்கிறாய் என்று சொல்லும்படியாக அவனை யோகத்தினாலேயோ பக்தியினாலேயோ ஞானத்தினாலேயோ அடைய முடிவது கிடையாது. அவனை அவன் அருளாலேதான் வணங்க வேண்டும் அடைய வேண்டும் என்கின்ற கருத்தையும் உள்ள வைத்து சொல்லுவார். அது மட்டுமில்லை, இருமையும் ஒருமையும் இரண்டும் ஒன்றிய ஒருமையும் அன்றன உலகம் யாவையும் பெருமையின் இயற்றிய பெருமை நின் செயல் அருமறையானவும் அருகற்பாரதோ. இருமை ஒருமை துவைத்தம் அத்வைத்தம் இரண்டும் ஒன்றிய ஒருமை அதாவது விசிஷ்டாத்வைத்தம், இந்த மூன்றையும் கடந்து நிற்கக்கூடிய தலைவனாக இருக்கிறான். இருமையும் ஒருமையும் இரண்டும் ஒன்றிய ஒருமையும் அன்று என இது சைவ சித்தாந்தம். இது துவைதமும் கிடையாது அத்வைதமும் கிடையாது விசிஷ்டாத்வைதமும் கிடையாது. சைவ சித்தாந்தம் அத்வைதத்துக்கு இன்னொரு நிலையிலே இருக்கும், அத்வைதம் ஆனா கிடையாது. உயிர் தனி பதி பசு பாசம் மூன்றும் தனித்தனி என்று சொல்லும், ஆனால் துவைதம் மாதிரி இதை அடையவே முடியாது, இவன் வேற அவன் வேறேன்னு சொல்றது கிடையாது. ஆக இந்த நுட்பமான கருத்துக்கள் இங்க உண்டு. இது விசிஷ்டாத்வைதமும் கிடையாது அத்வைதமும் கிடையாது துவைதமும் கிடையாது, இது சைவ சித்தாந்தம் என்று. இன்னொன்னு ஒன்று, கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கந்தபுராணம் வந்து எப்பொழுது சைவ சமயத்தினுடைய கருத்துக்களை அறிந்து கொள்ள முடியாமல் குழப்பிக் கொண்டிருந்தார்களோ அப்ப வந்த புராணம். சிவபெருமானுடைய மகிமையையும் சைவ சித்தாந்தத்தினுடைய ஏற்றத்தையும் கொடுத்து முழுமையாக சைவ சித்தாந்தத்தை இந்த இடத்துல அவர் கொடுத்திருக்கிறார். கந்தபுராணம் முழுக்க இந்த விஷயங்கள் அங்கங்கே வந்து கொண்டே இருக்கும். அப்படி உலகம் யாவையின் பெருமையின் இயற்றிய பெருமை, இந்த உலகங்களையெல்லாம் படைத்த பெருமானே, உன்னுடைய இந்த அற்புதமான செயலை வேதங்களாலேயும் அறிய முடியாது. இந்த இடத்துல இன்னொரு நுட்பமான கருத்து சொல்லலாம். மன்மதன் இறைவனை தன்னுடைய பானத்தினாலே வசப்படுத்த வேண்டும் என்று சொன்னான், அவனால முடியல அழிந்துவிட்டான். வாயுதேவன் ஆனவன் இறைவனிடத்திலே நோட்டம் பார்ப்பதற்காக சென்றான், அவனாலேயும் அவனை இறைவனை அடைய முடியவில்லை என்கின்ற இரண்டு கருத்துக்களையும் நம்ம பார்ப்போம். இது சொல்லக்கூடிய விஷயம் என்ன? யாராவது இதை பற்றி யோசித்திருந்தோமானால் அது புரிந்திருக்கும். மன்மதன் என்பவன் மனத்திலே இருந்து தோன்றக்கூடியவன், மன்மதன் மனத்திலே இருந்து தோன்றக்கூடியவன், மனத்தினுடைய பொருளாக சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கிறது, மனத்தினுடைய பொருளாக இந்த சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. இறைவனை நம்முடைய சிந்தனையாலே அடைய முடியுமா என்று சொன்னால் அவனை அடைய முடியாது. இறைவனை சிந்தித்து அடைந்து விட முடியும் அப்படின்னு சொன்னா அவனை அடைய முடியாது. இன்னொரு விஷயம் உண்டு, அவனை இந்த யோக நிலையிலே அடைய முடியுமா என்று சொன்னால் அவனை அப்படியும் அடைவது என்பது கஷ்டம். அருணகிரிநாதர் பாடுவார், நாசி கோட்டை பிராணவாயுவை ரேசித்தட்டாத யோகிகள் நாடேற்று காலநாதன நின்றநாத நாசிக்குள் பிராணவாயுவை ரேசித்தட்டாத யோகிகள் நாடேற்று காணொண்ணாதன நின்றநாத இறைவனை நாசிக்குள் பிராணவாயுவை ரேசித்தட்டாத யோகிகள் என்று சொல்லும்படியாக பிராணவாயுவை எடுத்து ஹடயோகத்தின் மூலமாக பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவனை பார்க்க முடியாது, அவனை ஹடயோகத்தினாலே பார்க்க முடியாது. இதத்தான் வாயு இறைவனை நாடி செல்லுகிறான் என்கின்ற சரித்திரத்தினுடைய உட்பொருள். இந்த நுட்பம் என்னன்னு கேட்டா வாயு வாயு ரூபத்திலே, இதை வந்து ஸ்காந்தம் அழுத்தந்திருத்தமா சொல்லும், அவன் எப்படி போனான்னா வாயு ரூபத்திலே போனான், வாயு ரூபத்திலே இருப்பவனை நந்தியம்பெருமான் கண்டுகொண்டார் என்று சொல்லப்படும். நந்தியம்பெருமான் என்பதும் கூட யோகத்திலே ஹடயோகத்திலே வரக்கூடிய ஒரு தத்துவம் தான். இறைவனை அடைய வேண்டும் என்று நினைத்தால் இதைத்தான் அசட்டு யோகி ஆகாமல் என்றும் அருணகிரிநாதர் பாடுவர். அசட்டு யோகி என்று பாடுவர், உள்ளே ஹடயோகத்தினாலே இறைவனை அடைய முடியும் என்று யார் இருக்கின்றார்களோ அவர்களாலே இறைவனை அடைய முடியவில்லை. அநித்தமான ஊன் நாளும் இருப்பதாகவே நாசி அடைத்து வாயுவோடாத வகை சாகாதேத்து அவத்திலே குவால் மூலி பூஜித்து வாடு மாயாச அசட்டு யோகியாகாமல் மலமாயித்த காரியோ பாதி பொழித்து ஞான ஆச்சார சிரத்தை யாகியான் வேரியன் உடல் வேறு ஜெகத்தியாவும் வேறாக நிகழ்ச்சியா மனோதீத சிவஸ்வரூபமாயோகி என்ன ஆழ்வாய். திருவானைக்கா திருப்புகளில் ரொம்ப அழகா சொல்வார், அநித்தமான ஊன் நாளும் இருப்பதாகவே நாசி அடைத்து வாயுவோடாத வகை சாதேத்து. இந்த அனித்தியமாக இருக்கக்கூடிய உடம்பு என்னைக்கும் இருக்கும்னு நினைத்துக் கொண்டு இதுக்காக அடையோகம் செய்கின்றார்களாம். நாசி அடைத்து வாயு ஓடாத வகை சாதித்து, இந்த ரேச்சக பூரக கும்பகம் என்று சொல்வார்கள் இல்லையா, இப்படிப்பட்ட பிராணாயாம தன்மைகளிலே அந்த கும்பகத்திலே உள்ளே நிறுத்தி
அவத்திலே குவால் மூலி பூசித்து வாடு மாயாச அசட்டு யோகி ஆகாமல்.
அசட்டு யோகி என்று பாடுவார் இந்த இடத்துல. இறைவனை ஹடயோகத்தாலே அடைய முடியும் அடையலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் அசட்டு யோகிகள், இறைவனை அப்படி அடைய முடியாது. இந்த கருத்தை சொல்லக்கூடியதுதான் வாயு இறைவனை நோட்டம் காணச் செல்லுவது. இன்னொரு கருத்து உண்டு, யோகம் சரி இந்த அசட்டு யோகம் ஆகிவிட்டது, இறைவனை என்னுடைய ஸ்தோத்திரங்களினாலே வேதங்களினாலே நம்முடைய பூஜை புனஸ்காரங்களினாலே கர்மத்தினாலே பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. இதெல்லாம் மனத்தின் வழியாக செல்லப்படக்கூடிய காரியங்கள். ஒரு காரியத்தை செய்யணும்னா அதுக்கு மனமானது ஒன்றி இருக்க வேண்டும். மனத்திலே இருந்து வந்தவன் மனத்திலே இருந்த காரியங்கள் தோன்றுகின்றன, ஐம்புலன்கள் மூலமாக காரியங்கள் தோன்றுகின்றன. மனத்திலே இருந்து வந்தவன் மனசிஜன் என்று சொல்லக்கூடிய மன்மதன். இப்ப யோசித்து பாருங்கள், மன்மதன் அழிந்து விடுகின்றான், காரியமானது அழிந்துவிட வேண்டும். இந்த இடத்துல இந்த மாயையிலே இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு அழிந்துவிட வேண்டும். மன்மதன் என்று சொல்லும்படியாக மனத்திலே இருக்கக்கூடிய காரியங்கள் ஞானம் என்கின்ற தத்துவங்களாலேயும் இறைவனை அடைய முடியாது. வேதத்துல ரொம்ப சுருக்கமா சொன்னது. அப்பிராபிய மனசா சகா, வாக்குகள் மனத்தோடு சென்று அவனை அடைய முடியாமல் திரும்பி வருகின்றதமா, அப்பேற்பட்ட பதத்திலே இறைவன் இருக்கிறான் என்று வேதங்கள் சொல்லும். வேதத்தாலேயும் அடைய முடியாதவனாக இறைவன் இருக்கிறான்னு.